வியாசகர் எழுதிய நிலைகள் கொண்டு மச்சாவதாரம், மீனிலிருந்து மனிதனாக எப்படி உருவானது ஆதிநிலை, கடவுளின் அவதாரம் மச்சாவதாரம், மீனிலிருந்து அந்த உயிர் உருவாகி அந்த உணர்வின் தன்மையை நிலத்துக்கு வரும்போது எப்படி உருவானது. அப்ப அந்த உணர்வின் தன்மை வளர்ந்த பின் முதல் உயிரணு கடலில் தோன்றினாலும் இந்த நிலைவாழ்ல மனிதன் எப்படி உயர்ந்தவனோ அதே போல கடலுக்குள் மீனனும் உயர்ந்த நிலைகள் பெற்றது. மனிதன் ஒத்த அறிவின் வளர்ச்சி பெற்றது. இதிலிருந்து வெளி சென்ற பின் இந்த உணர்வலையும் நுகரும் தன்மை பெறுது. இப்ப இந்த டால்பின் மீன் என்றதுமே இதே போல சில மீன்கள் மனித தன் இனத்தை காக்கும் நிலைகள் பெற்றது. அதுதான் வியாசகர்களை காத்தது. அவன் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் மற்ற உயிரினங்களை கொன்றாலும் அவன் உணவின் தன்மையை விண்ணை நோக்கி இவன் தன்னை காக்கப்பட்டது மீன் என்று உணர்வை எண்ணும் போதுதான் அவன் வளர்ச்சி நிலைகள் கொண்டு காக்கும் உணர்வுகள் நுகர்ந்து இந்த உண்மையை உணர்ந்தே அந்த விண்ணுலகில் ஏகும் போதுதான் அகசியனின் உணர்வின் அலைகளை அவன் கண்டுணர்ந்த உணர்வை நுகர்றான். நான் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறா வைத்து பால்கடலிலேயே கடைந்தான் என்று வியாசகன் எழுதிய உண்மை பொருள் இதுதான். இந்த அணுக்களால் சேர்க்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை சேர்க்கப்படும் போது விஷத்தின் தன்மையான இயக்கம் நிலைகள் இந்த மேரு என்ற அணுக்களாக சேர்த்து பெரும் மலையானது பூமி. வாசகி தான் ஈர்த்து கொண்ட உணர்வின் தன்மை இந்த விஷத்தால் சுழற்சியின் தன்மை அடைந்தது. அந்த இடத்துல அந்த கோகர்ணத்துலதான் காட்டுறாரு. ஏன்னா அங்க கண்ணன் பிறந்த இடம் அப்படின்னு அந்த ஐதீகம் உங்க பிறந்திருக்கான். உன் உணர்வின் தன்மை கண்ணின் உணர்வுகள் அந்த கண்ணன் தாண்டா உனக்கு காட்டுறான் பழைய நிலைகளை. பரமாத்மாங்கிற போது உன் நினைவுகள் இங்கே உனக்குள் எதை பரிசீலனும் உன் கண்ணின் நினைவு ஆற்றல்கள் அதை காண முடிகின்றது. இந்த இடத்துல விளக்கம் கொடுக்கிறார். ஏன்னா இதெல்லாம் குரு அவர் அந்த நமக்குள் இந்த கொடுத்த உணர்வே உங்களுக்குள் தெரிவாங்க. ஏன்னா என்னைக்கோ அவர்கள் நடந்த உணர்வே சொல்லால் சொல்லி பதிவால் இயக்கப்பட்டு நினைவால் என்ன செய்து இதே கண் உணர்வுதான் ஆலைகளே பரமாத்மா. கண்ணுக்கு பேர் பரமாத்மா. அந்த பறவைகளுக்கு உணர்வு எதனின் தன்மை பதிவாக்குதோ அந்த நினைவின் அலைகளை எப்படி உனக்கு உருவமாக காட்டுகின்றது. இத்தனை விளக்கம் கொடுக்கிறார். நான் பார்த்தா நேச தெரியும். அப்ப அதை காமிக்கிறார். அப்போ இந்த வியாசகன் மற்ற உயிர்களை கொன்று அவன் குவித்து அதற்கால் அவனுடைய படத்தில் இருந்தாலும் அவனுடைய சந்தர்ப்பம் உயர்ந்த சிக்க அந்த உயிர் வாழும் இனங்களிலே கடல் மீனிலே அந்த உயர்ந்த நிலைகள் இவனை காக்க இவன் நினைவின் நிலைகள் இவன் மேல் இதை பற்றுக் கொள்ள அந்த இயற்கையில் விளைந்த மீனத்தால் விளைந்த உணர்வு இவன் நுகர அந்த உணர்வின் உண்மையின் நிலையை கண்டுணர்ந்த அகசினின் ஆற்றலை அவன் பார்க்க அந்த உணர்வின் துணை கொண்டுதான் இந்த கண்ணால் அவன் எதை பார்த்தாலும் அந்த கண்ணனை காட்டுகின்றான் பறந்தாமா. அந்த பறவை கிடைக்கும் உணர்வின் தன்னை தமதாக உணராக காட்டுகின்றான் உனது கண். தான் கோகில கண்ணன் என்று இங்கே கோகர்ணம் என்று காட்டினான் அதைத்தான் உன்னை இங்கே அழைத்தேன் சொல்ற இதெல்லாம் அவர் காட்டிய நிலைகள். உன் பேர் தான்டா அப்படிங்கிறார். நீ திருகண்டாங்கிறார். அதனால அந்த நேரத்தில் ஒவ்வொன்றுக்கும் அந்த நேரத்தில் குருநாதன் அந்த உணர்வின் தன்னை இந்த அனுபவத்துக் கொண்டாடுற. அப்புறம்தான் அந்த வியாசகருடைய நிலைகளை தெளிவாக்கப்பட்டு அவன் மகாபாரத போர் அப்படிங்கிற போது நம்ம பூமியிலே மற்ற உயிரணுக்கு அதர்ந்து அணுக்கள் மோதப்பட்டு தாவர இனங்கள் மாற்றங்களாகி ஒன்றை ஒன்று வென்றதும் இதைத்தான் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒன்றை வெல்வதை அதரவன என்றும் உணர்வின் தன்மை இணைந்து கொண்ட பின் யஜூர் இணைத்த நிலைகள் கொண்டு உணர்வின் தன்மைகள் மாற்றங்களும் எதனின் மாற்றமானதோ சாமன் என்றும் அதனின் இணையின் தன்மை உருக்கணைந்து கோள் ரிக் அதனின் உணர்வின் தன்மை கொண்டு இன்று எதனெதன் நிலைகளில் உருவாக்குகின்றது என்ற நிலை அங்க தத்துவத்தை இந்த புயல கொண்டு சிக்கி இத்தனையும் காப்பாற்றி என்னை பிரம்ம பிடிக்க வச்சு இந்த நிலைகளை இத்தனை நிலையும் காட்டுறார். அரசர்கள் தன்னை பாதுகாக்க எத்தனை குகைகளை கண்டுபிடித்தான் அவன் இருக்கின்றானா. அவன் இந்த உடல் இச்சைக்கானான் இத்தனை நிலையில் சேர்ந்தா வேடிக்கை நீ பார்க்கின்ற அவன் உணர்வு என்ன இருக்குன்னு அவன் ஆன்மாவை பாருங்க எங்கே போயிருந்தது. நஞ்சி உணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் பின் சென்றவர்கள் பாம்பாகவும் தேளாகவும் அவன் இருக்கின்றான். இந்த ஆசையின் உணர்வும் போது பூத கணையாக மாறி அதன் உணர்வின் தன்மை கடும் வேதனைக்குண்டான உணர்வின் தன்மை கொண்டு இந்த கடல்வாழ் இனங்களில் அவன் உணர்வுகள் ஈர்க்கப்பட்டு எதிலே மழிந்தானோ அவன் நிலைகள் அரச நிலைகள் ஆகும்போது அவன் கடலையும் மழிந்தவன் அந்த உயிரணு அங்கேயே நகரப்பட்டு அவங்க என்ன கிளைகள் ஆகி இந்த எது இருக்குல்லங்க என்னமோ அதுக்கு என்னமோ பேர சொல்றாங்க. அது பரவி தன்னுடைய எடைக்காக வேண்டி எத்தனை அவதைப்படுகின்றது பார். இங்கிருந்து அங்கு போனது இவனுடைய ஆசையின் நிலைகள் கொண்டு கடலில் மூழ்கும் போது இந்த உணர்வின் இந்த காந்த புலன் அழைத்துக் கொண்ட பின் இவன் மீன் இனமாக அவன் கொடூர ராட்சச மிருகங்களாக பல விழுதுகளாகி இறைக்கா வேண்டி எத்தனை அவசப்படுது பாருங்க. அதே மாதிரி அதை காட்டுறாரு என்னமோ பேர சொல்ற. அது இப்ப வேண்டி இங்கே அழிச்சதெல்லாம் வேண்டி இல்லை இந்த உணர்வுடைய நிலைகள் எப்படிங்கிற வகையில தான் அதை காட்டுறாரு. அது இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது வரும் ஏன்னா இந்த இதுகள் வரப்போகும்போது அதை காட்டணும். அதுல இந்த காவியங்கள்ல வரக்கூடியதே அந்த உணர்வின் இந்திரியம் என்ற அந்த உணர்வின் தன்மை உண்டு இந்திரஜித்துங்கிற போது அவன் அதை எந்தெந்த அளவுல அது வளர்ந்தது அந்த வளர்ந்த உணர்வுகள் இதுல எப்படி விளைந்ததுதான் அங்கே காட்டுறாரு. இப்ப எந்த இந்திரஜித்து வேலை செய்தாலும் அந்த இந்திரஜித்து எப்படி போறாங்கிறது தானுங்க. அதுல சில இதுகள் எல்லாம் அவன் காவியமாக தீட்டிய உணர்வுகளில் இதுவும் உண்டு. அதான் இடத்துல இதை காட்டுறாங்க. ஆனா இதெல்லாம் அனுபவ ரீதியாக இந்த உயிர் ஆன்மா அதை எடுத்துக்கொண்ட பின் இவன் அரசனாக இருந்தான் பல உணர்வுகள் எடுத்தான் மீண்டும் அவன் கடல் வாழ் நிலைகளிலே மரணம் அடையப்பட போகும்போது அவன் ஆன்மா எப்படி போகுது. இதிலே கவரப்பட்டு இந்த உணர்வின் தன்மை கொடுத்து அந்த உணர்வுகள் எப்படி மாறுபடும் அப்படிங்கறத ஒவ்வொன்றா தெளிவாக்குறார். மணி என்ன அதனாலே நாம இதெல்லாம் நாம எதிலிருந்து வந்தோம் வந்த பிற்பாடு எதில போறாங்க அதனால நாம குருநாதர் காட்டிய உணர்வை நாம இதுக்குள் எதையும் நினைக்கணும் எதையும் பார்க்கலாம் தவறில்லை. ஆனால் மனிதன் எல்லாவற்றையும் கடந்து வந்தவன் அனைத்தும் அறியும் ஆற்றல் உண்டு அவனுக்குள் பதிவு செய்யும் நிலை உண்டு அனைத்திலிருந்து இவன் விடுபடவும் முடியும். அப்படி பெற்றவன் அந்த உணர்வின் தன்மைதான். இந்த உணர்வின் கண்ணுகளுக்கு மனிதன் தவறு செய்த உணர்வை நீ எதை பார்க்கின்றாயோ இதை தவறை வென்றவன் மகரிஷி எப்படி இருக்கின்றான் அந்த உணர்வை ரெண்டும் எடுத்து காட்டி அதை பருகும்போது நீ அதுவாகின்றாய் இந்த இச்சையின் ஆசையை பருகும்போது இதுவாகின்றாய் அஞ்சு இவருடைய செயல்கள் என்னவென்று அச்சத்தின் உணர்வு வேகமாகும் போது அவன் செயலின் அச்சம் இங்கே உணர்வாக்கப்பட்டு அதனின் நினைவுகள் உருவாக்கப்பட்டு மீண்டும் நீ இங்கேதே போகின்றாய் அச்சத்தாலும் போகின்றாய் உணர்வு நினைவாலையும் எதை போகின்றாய் என்ற இந்த நிலையை காட்டுறார்கள். அப்புறம்தான் அந்த கோகர்ணத்தின் நிலைகளை தெரிஞ்சிட்டு அடுத்து மத்தியானத்துக்கு மேல வச்சுக்கலாம். இப்ப நம்ம மத்தியானத்துக்கு போயிடலாம் ஏன்னா இதெல்லாம் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்ட நிலைகள். ஏன்னா இது உங்களுக்குள்ள பதிவு செய்யிட்டோம்னா அப்ப இதை நீக்கிறதுக்கு நமக்குள் எத்தனையோ விதமான எண்ணங்கள் நமக்குள் பதிவாயிடும் அது அணுக்களாக விளைந்திருக்கு. அப்ப அதாவது ஆகாரத்துக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப மரங்களோ தென்னை மரங்களோ ஒரு மாமரமே இருக்குதுன்னு வச்சுங்க மாமரத்துல காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அதனுடைய தன் கிளைகளே ஒரு பக்கம் வந்து மறத்திட்டு இருக்கும் அடுத்த மரத்தின் நிலைகள் அந்த வெயிலின் தன்மை விடாதபடி அந்த நிலைகள் காட்டிருக்கும் இதுக்கு வரக்கூடிய சக்தி அது மறித்திருக்கும் அந்த நேரா வரக்கூடிய இந்த நிலைகள்ல காய் ருசி இருக்காது இதனுடைய சத்தவே எடுக்காதபடி ருசி இல்லாத மாத்திருக்கும் அதே சமயத்தில் மாமரத்துக்குள் இருக்கும் அதே மரத்தின் சத்து இங்க வரப்படும் போது மற்ற காய்கறிகளுக்கு வளர்ச்சி இருக்காது. இடைப்பட்ட ஒளியின் அலைகள் பெறும்போது அது எது பெறுதோ அதனுடைய பரிணாமம் அதனுடைய வளர்ச்சி பெருசா இருக்கும். எந்த உணர்வின் சக்தி இயக்கம் அதிகமாகதோ அந்த ஒரே கலையில பார்த்தோம்னா ஒரு பழத்துக்கு ஒரு விஷயம் இருக்கும், இன்னொரு பழத்துக்கு ஒரு விஷயம் இருக்காது. அங்கே நிலையும் இதையும் காட்டுகின்ற காவல் என வளர்ச்சியில் இருந்தாலும் இதை போல இயற்கையின் நீதிகள் எவ்வாறு இருக்கின்றது இந்த காட்சிதான். அந்த கோகர்ணத்துல இந்த பாவங்கள் போக்குவதும் சாபங்கள் இடுவதும் அந்த உணர்வுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்துதான் நம்மள பண்டரிபுரம் போறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. இப்ப இவர் கொண்டு கொடுத்ததெல்லாம் இங்கேயே எல்லாத்தையும் துணி நின்று எல்லாத்தையும் இங்க தானகரம் பண்ணிட்டாங்க. என்கிட்ட ஒரு துண்டு ஒரு வேசியோட சீர் இது கோகர்ணத்துல இந்த பணத்தை கொடுத்துட்டு பண்டரிபுரம் போற வரையிலும் காசு வச்சுக்கிட்டோம், அதுக்கு மேல மிச்ச காசு வைக்கல. ஏன்னா இங்க நடந்த நிகழ்ச்சிகள் யாராவது சொல்லணும்னு என்ன இப்ப உசும தொட்டு மட்டும் காமிச்சு விட்டுறேன். அப்புறம் அதுல இருந்து பிறப்பட்ட ஒருபாடு பண்டரிபுரம் போறேன். அப்ப இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்தவங்க இந்த ராஜஸ்தான்ல இது நிறைய உண்டு. அந்த ராஜஸ்தான்ல நிறைய உண்டுங்கிற போது இப்ப நான் கோகர்ணத்துல இருந்து பிறப்பு பண்டரி கோயிலுக்கு போறணும் விசாரிச்சு பண்டரி கோயில் என்ன செய்யுது பண்டரிநாதனை வணங்குறவங்களுக்கு அவனுக்காக வேண்டி வந்து மாவிழிச்சு கொடுத்தாரு வேலைகள் எல்லாம் செய்தாரு அவர் காத்தாருன்னு அந்த கதைகள் எல்லாம் இருக்கும். பக்தனுக்காக வேண்டி எத்தனையோ வேலைகளை செய்தான் என்றெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் எப்படிங்கிறவர்கள்லாம் அங்க அறியறதுக்காக வேண்டி போக சொல்ற. அப்ப போகும்போது என் கையில கரெக்டா இறங்க 1.5 ரூபாயும் 1.5 ரூபாயும் இருக்குது. அதுக்கப்புறம் காசுல ஒரு வயசு ஒரு துண்டு ஒரு சட்டை இந்த பையெல்லாம் கோகர்ணத்தோட விட்டேன். எல்லாத்தையும் கொடுத்தேன். கொடுத்து சொல்ற நான் செய்வேன் ஆகணும், கொடுக்கலாம் ஆகாது. அப்புறம் அங்க போனேன், ஊருக்குள்ளுக்கு போனேன். 2-3 வேன் வந்தது, பெரிய பெரிய காருக்கு வந்தது. அதுல என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் ஆயிட்டாப்புன்னு சொல்லி இப்படி இறங்கி இருந்தேன். வண்டி வந்த உடனே ஒரு பெண் என்ன செய்யறான்னு ரெண்டு அடி வித்தியாசத்துல சுத்தி இரும்பு கவசம் போட்டு தலை மட்டும் தெரியற மாதிரி எதுவுமே படாதபடி அந்த வண்டியில வச்சு இந்த ஏணியை வச்சு அதுல படி வழி கூடி இறக்கி கொண்டாடுறாங்க. மேல துணி கிடையாது, கீழே இறக்கி கொண்டு வந்த உடனே அப்ப அது காட்சியா கெடுக்கிறார். ஒரு மனிதன் அவன் தீயிலே கருகிய பெண் அந்த உடல்ல எப்படி எரிச்சல் ஆச்சோ அதே உணர்வின் ஒளியை தனக்குள் கைப்பற்றப்பட்டு அது ஏவலாக ஏகும் போது அந்த துணியெல்லாம் தீபிடிச்சு. ஏன்னா அது பெரிய செல்வந்தர் குடும்பம், அதுக்குள் பகமையானவனே ஏவல் பண்ணியிருக்கான். மேல எந்த துணி போட்டாலும் எரிஞ்சு போகும். அதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, கோயில் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க போயாவது இந்த பாவத்தை போகலான்னு அங்க அர்ச்சனை செய்யறது எது செய்யறது. என்ன பண்டரிநாதன் பக்திக்கு இருந்தவன அவங்களுக்காண்டி எத்தனையோ சேவை செய்யறாங்க பண்டரி கோயிலுக்கு வர்றாங்க. ஆனா இங்க வர்றது பார்த்தோம்னா இந்த பண்டரி கோயில பிச்சைக்காரி ஏராளம் வந்த உடனே அந்த இதுகளை தான் வந்த உடனே இந்த காசு வாங்குறது நிறைய வர்றாங்க. அப்ப நாங்க போன உடனே இந்த காட்சிகள் எல்லாம் காட்டுறாரு இந்த உண்மை நிலைகள் இது. அப்ப என்கிட்ட அப்ப சட்டை கிடையாது, துண்டு வேசிதான் ஒரு துண்டு ஒரு வேசியோட சட்டை கிடையாதுன்னு கிடையாது. அப்ப மேல இருந்த துண்டை எந்த உடனே எல்லாம் உண்மையை சொல்ற இந்த மாதிரி ஏவல் பட்டிருக்கா மேல துணி போட்டா அது எரிஞ்சிரும் அதுக்காக வேண்டி இந்த இறங்குறாங்க. எப்படியும் இந்த பண்டிகை கேட்டாலும் அது அவருடைய நிலைகள் இது படலான்னு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நான் என்ன செய்ய வந்து இறங்கி வந்த உடனே அவங்க ஏதோ ஜோசியக்காரன் சொன்னா அங்க போன உடனே பண்டிகைனாதான் அவனையும் நேரடியா வந்தா பாத்துக்கிடுவான்ட்டு அவளைதான் அந்த துண்டை மேல போட்டனா இல்லையா அது எரியல. மழா நினைச்சிட்டு சேலைகளை கையில கொடுத்து போடுங்க அப்படின்னு கொடுத்தோம்னா கேட்டுக்கிடுச்சு. கேட்டு பண்டரிநாதனே வந்துட்டாங்க என்னை விட மாட்டேன். விட மாட்டேங்கிற பண்டைய நாளிலே வந்துட்டாங்க. இங்க பண்டைய நாளை வந்துட்டாங்கன்னா பூசாரி இங்க இருந்து எங்கடா பண்டைய நாள் நம்மளே தெரியாம இருந்தா அவங்க இல்ல நான் பண்டைய நாள் இல்லையான்னு சொன்னா விட்டப்பாடு இல்லை இல்ல நீ பண்டைய நாள் நீ மாடு வேடத்துல வந்திருக்க நீ வந்தது விவகாரம் அப்படின்ட்டு என்னை விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இழுத்திட்டே போறாங்க. இழுத்திட்டே போன உடனே என்ன ஆயிப்போச்சு, எங்கிருந்து போனவன அங்க இருக்கிற பாக்குறத பார்த்தா கோயில்ல என்ன மாதிரி முகம் தெரியுது சிலையில பார்த்தா நீதான் பண்டையனாளங்கிற ஒரே இதாகி போச்சு. அப்புறம் என்ன ஆயிப்போச்சு, அந்த அர்ஜுன அர்ஜுனெல்லாம் பண்ண உடனே நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா எதை வேணாலும் உங்க உத்தரவுப்படி செய்யறணும், மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற உங்க உத்தரவுப்படி நான் செய்யணும், அதுக்குள்ள நீங்க மறைஞ்சிடாதீங்க, உங்க காலை ஏறி பிடிச்சிடுங்க. எனக்கு சிரிப்பு வருது, எத்தனை நடக்குன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் என்ன ஆயிப்போச்சு கடைசியில, சரி உத்தரவு போடுறேன், நீங்க இருக்கிறவங்கெல்லாம் சோறு போடுவீங்க காசு போடுங்க. இந்த காசு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தா அவங்க படுற பாடு, ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடுறோம், காசு வீசி எறிய பிடின்ன வீசி எறியுறாங்க, அதுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் முந்தி அரிசி பிடிக்கிறாங்க. அப்ப இவன் பக்திக்கு எங்க வந்தான், பார் பண்டையநாதன் என்ன செய்யறான்னு பாரு, அவன் அவன் ஆசை ஊட்டி விட்டு அவன் பேரை சொல்லி இப்படி இருக்கு, இவன் காசு வீசி விட சொன்னா என்ன ஆகுது. அப்புறம் இது பண்ணி முடியும்னா எல்லாத்துக்கும் நிறைய சோறாக்கி போடுங்க. இப்ப நீங்க எங்க போறீங்களோ அங்க கொண்டு நான் காசிக்கு போறேன் அப்படின்னு, இப்ப வண்டி ஏறுங்க அப்படின்னு. எனக்கு நான் வண்டி ஏறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அப்புறம் என்ன பூனா வரையிலும் ட்ரெயின் ஏற்றி விடுங்க அப்படின்னு பூனா போய், அதுக்கு வேற வண்டியில பஸ்ல ஏற்றி விட்டாங்க நான் போறேன், உங்க வண்டியில வரமாட்டேன், நாங்களும் காசிக்கு வரோம் அப்படின்னு. நான் இப்ப போறேன், வேண்டாம் நான் 48 கழிச்சு வாங்க. அப்புறம் நான் அங்க இருந்து போன உடனே அவங்க அவங்க கிட்ட என்ன செய்யணும்னா, எனக்கு இங்க போறவங்களாம் 1000 பேருக்கு சோறு போடணும்னு சொன்னாருல்ல, எந்த போறதுக்கு முன்னாடி பண்டரி கோயில் போயாச்சுன்னா சோறு நிறைய போடணும்னா வந்தவனுக்கு எல்லாம் அதான் போடாச்சு இல்ல. இங்க காசிக்கு போனவொடனே அங்க சோறு போடணும்னு, இவங்களே இன்னைக்கு காசிக்கு போறவுடனே அங்க வந்துட்டாங்க. நான் போறோம்னு சொல்லிட்டு அங்க போன உடனே இங்க இருந்து முதல்ல போகும்போது ட்ரெயின் ஏறி போறேன். ட்ரெயின் ஏறி போன உடனே நம்மளுக்கு இவங்க கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, அதை வாங்கிட சொல்லிட்டாரு வாங்கிட்டோம். ஏன்னா ட்ரெயினுக்கு காசு வரும், எல்லாத்தையும் விட்டாச்சு. 200 ரூபாயும் 250 ரூபாய் இருக்கு வாங்கிட்டு காசு. ரயில்வே ஸ்டேஷன் உடனே தமிழ்ல பேசுறாங்க ஒருத்தன், அந்த கூட வந்தவன் பல பேர் அந்த சாமியார வந்து வந்துகிட்டு இருந்தாள், பல தடவை வந்திருக்கிற, சரி வாப்பா எனக்கு வழிகாட்டு காசி இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், சரி வேணா அவனுக்கு சாப்பாடு பாலம் போட்டு எனக்கு கொஞ்சம் வரி கேட்ட பாப்பேன்னு கூட வந்தான். இறங்கணும்னு வாங்க வாங்க வாங்கன்னா போனோம், சாப்பாடு எட்டனா தாங்க அப்படின்னா தமிழ்லயே சொல்றாங்க, ஜாஸ்தி இல்லைங்க எட்டனா தாங்க, இந்த கடைக்கு வாங்க சாப்பிட போவாங்க, விஸ்வநாதனை கூப்பிட்டு காமிக்கணும், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க இந்த ஹோட்டல்ல சாப்பிடுங்க. நான் போய் 2 பேரும் உட்கார்ந்தோம், எட்டனா தாங்க சோறு, அப்புறம் டால் பருப்பு அதெல்லாம் வச்சானுங்க, ஒவ்வொன்றுக்கும் 1 ரூபா போட்டாங்க. அப்புறம் அவன் என்ன செய்தான், நான் கூட வந்தாலும் நல்லா விட்டு வாங்குறாரு சப்பாத்தி அது கூட இது கூட டால், அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்கான், அவனுக்கு மட்டும் 350 ரூபா பில் பண்ணிருக்கான். இருக்கிற 250 ரூபா எனக்கு சகல் போடும், எனக்கு சகல் போடும், இதே மட்டும் போறது டாலை வச்சு சாப்பிட்டு. அப்புறம் என்ன செய்தா, அங்க உட்கார்ந்து இருக்கிறத சாப்பிடுவோம் பார்த்து போட்டு 2-3 பேரை பில்லு கொடுத்தான். அவன் ஓவரா கொடுத்த உடனே அவன் கூட என்ன செய்யிட்ட, நீ முதலே சொல்லணும் இல்ல, நீ ஷார்ட் போட்டு ஏண்டா சொல்ற, நீ கேட்டலே சாப்பிடணும்னு உதைக்கிறாங்க, வைடா காசுங்கிறான். அவன் அடிக்கிறாங்க, இவன் போட்டு இவன் பில்ல சொல்ல போகும்போது நம்மளுக்கு அவன் சொன்ன பில்ல எல்லாம் பார்த்தா ஓடி போகும்போது இவன் பில்ல எப்படின்னு கேட்டா 350 ரூபாங்க, இருக்கிறது 250 ரூபாங்க, இன்னும் நான் வேற சாப்பிட்டு கேட்டானான்னு சொன்ன உடனே டால் மட்டும் போறோம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் பெண்ணு விருப்பம், இந்த வட்டி வாசல்தான் இங்க கொண்டு கொடுக்க, நான் அவனை எடுத்து சாப்பிட சொல்லிட்டேன். ஏன் எனக்கு பார்த்தா இந்த பருப்புக்கு 1 ரூபா
சாப்பிடனா போறோம் பெண்கள் நம்மளை முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க. கடைசியில் அவனை உதைக்கிறது பார்த்தா நீங்க பணம் இல்லை நம்மளை கெட்டி வச்சிருவோம் போட்டு இந்த எண்ணம் தான் வருங்க. கடைசியில் அவன் செய்யறத நினைச்சு பட்டு இதெல்லாம் காட்டாரு உலகம் காசிக்கு நீங்க வாசிக்கு வரணும் எப்படி இருக்குதுன்னு பாத்துக்க அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியில உட்கார்ந்து பார்த்தோம்னா ரொம்ப இதாகி போச்சு. அப்புறம் நான் சொன்னேன் பில்லு நம்ம பில்லு கொடுங்கன்னா அதை கொண்டு கொடுத்தான். அவர் கணக்கு 350 ரூபா என் கணக்கு 15 ரூபான்னு. இப்ப நான் சாவல் ஒன்று தானே வாங்கியிருப்பேன் நான் எல்லாம் 5 ரூபாய் டால் அப்படிங்கிறான். ஒரு பருப்பு 5 ரூபாங்கிறான் வேற என்ன உங்ககிட்ட 2-3 கிண்ணம் வச்சேன் அது அவன் கணக்கு வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்க உன கணக்கு வேற நீ அவனுக்கு கொடுத்து அதுக்கு உன் கணக்கு வேற அவன் கணக்கு வேற சரிங்க. நீ சாப்பிட்ட நீ போட்ட சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் தின்னு பாரு அதுக்கப்புறம் நீ சார்ஜ் பண்ணு. எங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடு தெரியும் அப்படின்னா அப்புறம் சாப்பிடுவாங்கன்னா அங்க பாக்கி பேர் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வேலை வேலை தெரிக்கிறாங்க. ஒரு 4 பேர் இருக்கிறாங்க சாப்பிட சாப்பிட அவங்களுக்கும் கசந்துருச்சு வாங்கி வருது. நீ சாப்பிட்டு பாருன்னா இவனுக்கு வாங்கி வருது அப்படின்னு சொல்லி போட்டு நீ கணக்கு உண்மையா சொல்லி இந்த காசை எடுத்துக்கணும். அப்புறம் அந்த 250 ரூபாய்க்கு வந்துட்டான். நீ சமைச்ச சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்னை விஸ்வநாதன் வர சொன்னா நான் வந்திருக்கிறேன். நீ விஸ்வநாதன் கோயில அவன் கோயிலுக்கு வர ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன். இனி இதுதான் போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. அது போலீஸ்னா நீங்க மிலிட்டி இருக்கு அம்பேசாம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உதைக்கிறதும் பாக்குறான் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறானு. சரி நான் வர்றேன் அப்படின்னு அவன் வாயெல்லாம் கசகிறது எல்லாம் கசக்க ஆரஞ்ச உடனே என்னை விஸ்வநாதன் வர சொன்ன நான் வந்தேன் அப்படின் மாப்குரோஜி இப்படின்னு சொல்லிட்டு காதை இந்த மாப்குரோஜின்னு காதை பிடிச்சாருச்சுன்னா மன்னிச்சுக்கன்னு அர்த்தம் போடும். காதை காதை பிடிச்சிட்டு மாப்குரோஜி மாப்குரோஜின்னு இங்க எதப்போ சொல்லிட்டு போப்பேன்னு வந்துட்டு பின்னாடியே தொடர்ந்துகிட்ட வந்தாங்க. அங்க குறுக்க வர என்ன செய்யறாங்க இந்த கூட வந்தாலும் இவரு சாப்பிட்டாரா அடுத்த அப்படி வந்தேன் உடனே அந்த உடனே அப்படிங்கிறான் அவங்க கூட போனேன்னு வெட்டி போடுவான்டா அப்படிங்கிறான். யாரை காமிக்கிறாங்க சரி இவன் மாப்குரஜி மாப்குரஜின்னு இங்க இருந்து நான் கோயில் போன உடனே குளிக்கிறது எங்கப்பா அப்படின்னு கேட்டேன். அவன் இதுக்கே கூப்பிட்டு போனான் குடிச்ச விஸ்வநாதனை பார்க்கணும் அப்படின்னு என்ன கூட வந்தான். எனக்கு இது கசக்குது இல்லை. அப்புறம் அங்கிருந்து போனோடனே விஸ்வநாதன்கிட்ட சொல்லிட்டான் வாய கசக்குது. அவன் என்ன செய்யறான் கடையில் இருக்கிறதெல்லாம் வந்து 4-5 பேர் பின்னாடியே வர்றாங்க. அங்கே போன உடனே விஸ்வநாதன்கிட்ட அவன் வர சொன்னா நீ என்னமோ பண்ணியிருக்க போட்டுக்கு அதனால தான் பண்ணுறேன் நான் அவங்ககிட்டே போய் கேட்டு. அங்கே போனா இந்த பேடா கொஞ்சம் வாங்கிட்டு வந்தது அவசியம் வேணும். அங்கே இருக்கிறவங்க சும்மா விடுறாங்க மேலே விடுற முன்னாலே எப்படி பிடிச்சி அதை எடுத்து அங்கே இது பண்ணுறாங்க. அந்த பேடா போட்டவுடனே எடுத்து நீ சாப்பிட சாப்பிட்டா கசக்குன்னு திருப்பி திருப்பி போட சொல்லி போட சொல்லி அங்க எவ்வளவு காசு வாங்கினானோ அதுக்கு மேல ஒரு பங்கு பேடா வாங்கிட்டு வர்றது போட வேண்டி சாப்பிடும். அங்க எடுத்து பிடிச்சான் பாருங்க அவனுக்கு எல்லாம் கசக்குது. விஸ்வநாதனை வர்றவனுக்கு ஏமாத்தனா அதனால இதா இருக்குது. அதனால அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் செய்ததெல்லாம் சொல்லிட்டு சொன்ன போட்ட உடனே போறான் இதாச்சு. அப்புறம் இனிச்சதுன்னு வந்தது. அப்புறம் எல்லாரும் இனிப்பாங்க இனிமே அவன் வர்றவனுக்கு நீ இந்த தப்பு பண்ணாத. நீ கடவுள் இல்லை நீ நினைக்கிற அவன் தான் வர சொன்னான் வந்தேன் அவனை ஏமாத்துற நீ அவன்கிட்ட சிக்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அங்க வர்ற வரையிலும் வந்து இது பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் குளிச்சு போட்டு நம்ம செட்டிநாட்டு இது இருக்கு பாருங்க அங்க மடம் இருக்கு. ஆமா அங்க போய் நான் தங்கலான்னு கேட்டேன். யாரா சுவார் சங்கந்து வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னா இல்லையன்ட்டாங்க. சாப்பாடு வேண்டாம் நான் இங்க சாப்பிட்டுக்கிறேன் இடம் மட்டும் கொடுங்க நான் தபால் போட்டான்னு காசு வந்துடும் படுத்துக்கிறதுங்க இடம் அப்பப்பட்ட ஆள் இங்க வரக்கூடாதுன்னா நீ என்ன சும்மா சொல்லி ரூபாய் அவையில் அப்படிங்கிறான். ரொம்ப போச்சு இப்படியே சொல்றாங்க அங்க சீட்டு வாங்கிட்டு வா இங்க இருக்க
அப்ப இங்க இருந்துதான் அன்னபூரணிக்கு வாத்திய வாதிச்சு அன்னபூர்ண கோயிலுக்கு எல்லாம் இது செய்யறாங்க. இந்த மடத்துல அந்த இதுகள்லாம் சொல்லிருக்கேன், இங்க இதுகள்லாம் செய்து இந்த மேலம் இங்க இருந்துதான் இந்த நம்ம தமிழ்நாட்டு வாத்தியமே அங்க வாசிப்பாங்க. இதெல்லாம் வேடிக்கை பாக்குறதுதான் போனாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாம் செய்யணும்னே பார்த்தோன்னு போயா அப்படின்ட்டாங்க. சரிங்க சொல்லிவிட்டு இங்க இருந்து அங்க உணர்வுகள் எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறவங்கள பார்த்துட்டு அப்புறம் நான் ஐயா நீங்க கொஞ்சம் மரியாதையாவது சொல்லுங்க அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கு. பொய்யா வாயான்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, யாரோ பணம் எடுக்கிறாங்க, நீங்க எழுந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற நீ வர்றவங்க யாத்திரைகளுக்கு தமிழ்நாட பற்றி ஓரளவுக்கு பண்பாக சொல்லு. அன்னபூரணி நீ கொடுக்குறங்கிட்டு இந்த அன்னபூரணி போட்டுக்கிட்டு இருக்க நீ பின்னாடியே இதாகி போகும்.